அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 6 நாள் வியாழக்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையில் நிலச்சரிவு நடந்த பதுளை மாவட்டத்தில் நிவாரண மற்றும் மீட்பு நடவடிக்கைகளின் தற்போதைய நிலவரம் குறித்த செய்திகள், இலங்கையில் முஸ்லீம் பெரும்பான்மை பகுதியாக கல்முனையில் புதிய மாவட்டம் ஒன்றை உருவாக்க முடியாது என்று இலங்கை பிரதமர் கைவிரித்ததை அடுத்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் நிலைப்பாடு பற்றிய ஒரு பேட்டி, இலங்கையில் மன்னார் மாவட்டத்தில் கடற்படை ஆக்கிரமித்த கிராம பிரச்சினை பற்றி பாதுகாப்புச் செயலரை சந்தித்த மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் தெரிவிக்கும் கருத்துக்கள்.
வீடு கட்டி தரவேணும், எல்லா வீடுகளையும் எல்லா வசதியிலும் எடுத்துட்டாங்க. மற்றது மீன் பிடிக்கிற உபகரணங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டது. போட் தரவேணும், மற்றது கமாவும் செய்கிற வேலைகள் கமம் செய்யறது காணி திருத்தி கொடுக்கப்பட்டு குடமும் புனரமைக்கப்பட்டு குளம் கொடுக்கணும். மூன்று வாழ்வாதாரங்களை கொண்ட வசதியை தான் நாங்கள் கேட்டாங்கள்.
பேஸ்புக் பக்கங்களில் வெளிவரும் கருத்துக்களை தணிக்கை செய்ய பேஸ்புக்கு கோரிக்கை விடுக்கும் நாடுகளில் இந்தியா பிரதான இடம் வகிப்பது பற்றிய ஒரு செய்தி,
அரசியல் எதிரிகளுக்கு பேச்சை கட்டுப்படுத்தும் வகையில் இணையத்தை ஏதாவது ஒரு விதத்தில் அரசாங்கம் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறதா என்பதுதான் கேள்வி.
ஆகியவை இடம்பெறுகின்றன.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை, வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
காசா நோக்கி போய்கொண்டிருந்த கப்பல் ஒன்றின் மீது இஸ்ரேலிய கமாண்டோக்கள் 4 வருடங்களுக்கு முன் தாக்குதல் நடத்தி 9 பேரை கொன்ற சம்பவம் பற்றி தான் எந்த நடவடிக்கையும் எடுக்கப் போவது இல்லை என்று ICC அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் ஃபெட்ரோ பென்சுடோ அம்மையார் கூறியிருக்கிறார். மவி மர்மரா என்ற இந்த கப்பலில் போர்க்குற்றங்கள் இழைக்கப்பட்டன என்று தான் நம்புவதற்கு நியாயமான ஆதாரங்கள் தனக்கு கிடைத்திருந்தும் கூட தான் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் என்று அவர் சொன்னார்.
After carefully assessing all relevant considerations, I concluded that the potential case or cases...
மிக பெருமளவில் இழைக்கப்பட்ட குற்றங்கள் பற்றி மட்டுமே கவனிக்க தனக்கு ஒரு கடப்பாடு இருப்பதாகவும் அவர் சொன்னார். துருக்கிய குடிமக்கள் 8 பேரும் துருக்கிய அமெரிக்கர் ஒருவரும் இந்த இஸ்ரேலிய வேட்டையிலே உயிரிழந்தார்கள். இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்த வழக்கறிஞர்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து தாங்கள் மேல்முறையீடு செய்யப்போவதாக கூறியிருக்கிறார்கள்.
ரஷ்ய நாணயமான ரூபிளின் மதிப்பிறக்கத்தை தடுப்பதற்கான தலையீடுகளை மட்டுப்படுத்துவதாக ரஷ்ய மத்திய வங்கி புதனன்று அறிவித்ததை அடுத்து அதன் மதிப்பு என்றுமில்லாத அளவுக்கு குறைவாக டாலருக்கு 45 ரூபல்கள் என்ற அளவுக்கு இறங்கியிருக்கின்றது. அக்டோபரில் ரூபிளின் பெறுமதியை காப்பாற்றுவதற்காக ரஷ்ய மத்திய வங்கி 29 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமாக செலவிட்டதாக கூறப்படுகின்றது. கடந்த 5 வருடங்களில் 1 மாதத்தில் செலவிடப்பட்ட அதிகூடிய தொகை இதுவாகும். யுக்ரைனில் ரஷ்யாவின் நடவடிக்கை காரணமாக சர்வதேச நாடுகளால் ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்டிருக்கின்ற பொருளாதார தடை மற்றும் ரஷ்யாவின் பெட்ரோலிய ஏற்றுமதி வருமான வீழ்ச்சி ஆகியவற்றால் இந்த வருட ஆரம்பம் முதல் டாலருக்கு எதிரான தனது மதிப்பில் ரூபிள் கால்வாசிக்கு அதிகமாக இழந்துவிட்டது.
லிபியாவில் கடந்த ஜூன் மாதம் நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தல்கள் செல்லுபடியாக மாட்டா என்று லிபியாவின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அனைத்துலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டிருந்த லிபிய நாடாளுமன்றம் இந்த தீர்ப்பினால் கலைக்கப்படுகிறது. லிபிய தலைநகர் ட்ரிபோலியில் பாதுகாப்பு நிலை மோசமடைந்து வந்த காரணத்தால் நாடாளுமன்றம் லிபியாவின் கிழக்கு புற நகரான டோப்ரோக்கில் கூட்டப்பட்டது. தலைநகர் ட்ரிபோலியில் நீதிமன்றங்களை ஆயுதக்குழுக்கள் அச்சுறுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியவாதிகளை பெரும்பான்மையாக கொண்ட தேசிய காங்கிரசுக்கும் மக்கள் பிரதிநிதிகள் மன்றத்துக்கும் இடையில் உள்ள பிளவுகளை இந்த நீதிமன்ற தீர்ப்பு மேலும் பெரிதுபடுத்தக்கூடும் என்றும் கருதப்படுகிறது.
தன்சானியாவுக்கான சீன பிரதமர் ஜி ஜின்பிங் அவர்களின் விஜயத்தை பயன்படுத்தி சீன பிரதிநிதிகள் தன்சானியாவிலிருந்து யானை தந்தத்தை கடத்தினார்கள் என்று ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கைக்கு சீனாவும் தன்சானியாவும் கடுமையாக பதில் தந்திருக்கின்றன. இந்த குற்றச்சாட்டை உறுதி செய்ய போதுமான ஆதாரம் எதுவும் கிடையாது என்று சீன வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கின்றது. இதனை ஒரு தவறாக வழிநடத்தும் அறிக்கை என்று கூறி தன்சானிய அரசாங்கம் இதுகுறித்து அதிர்ச்சி வெளியிட்டிருக்கின்றது. ஆனால்
There is documented evidence in the public domain that demonstrates the use of diplomatic bags.
ராஜதந்திரிகளின் பைகளில் மறைத்து வைக்கப்பட்ட 1000 கிலோகிராம் யானை தந்தங்கள் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களின் விமானத்தில் தன்சானியாவிலிருந்து சீனாவுக்கு பறந்ததாக லண்டனை தளமாக கொண்ட சுற்றுச்சூழல் புலனாய்வு நிறுவனத்தின் அறிக்கை கூறுகின்றது. யானைகள் தந்தத்துக்காக கொலை செய்யப்படுவதை தடுப்பதற்காக அனைத்து வகையான தந்த விற்பனையும் 1989 தடை செய்யப்பட்டுவிட்டது.
இந்தியாவின் மத்தியப்பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள மருத்துவமனை ஒன்றிலிருந்து 1000 எலிகளை ஒழிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மகாராஜா யஷ்வந்த்ராவ் மருத்துவமனை என்ற இந்த மருத்துவமனையின் வளாகத்தில் ஏற்கனவே 1000 எலி வலைகளை தாங்கள் கண்டிருப்பதாக இந்த எலி ஒழிப்பு பணியை மேற்கொண்டிருக்கும் லக்ஷ்மி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் அரசாங்க மருத்துவமனைகளில் துப்புரவு தராதரம் மோசமடைந்திருப்பதாக நிருபர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள்.
மதனிந்தனை சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு ஆளை கொன்றதாக ஒரு பாகிஸ்தானிய போலீசார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. தடுத்து வைக்கப்பட்ட உடல்நலமற்றவராக கூறப்படுகின்ற அந்த நபர் முகமது நபியின் சகா ஒருவரை அவமதித்ததாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த நபர் திரும்ப திரும்ப மதத்தை அவமதித்தால் அந்த போலீஸ்காரர் அவரை கோடாரியால் தாக்கிக் கொண்டதாக போலீஸ்காரர்கள் கூறுகின்றார்கள்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை குறிப்புகள். இலங்கையில் நிலச்சரிவு விபத்து நடந்த பதுளை மாவட்டத்தில் தற்போதைய நிலவரம் குறித்து ஊபா சமூக வானொலியின் செய்தியாளர் எஸ் அசோக் அவர்களை கேட்டார் ஜெயபிரகாஷ்.
இப்போது அந்த மேரிபத்தில நடந்த மண் சரிவின் பின்னர் பூனாகலை தமிழ் மகாவித்யாலயத்திலே 1050 இடம்பெயர்ந்த மக்களும் அதே போல 700 மக்கள் குஸ்லாந்தை தமிழ் மகாவித்யாலயத்திலும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இவர்களுக்கான உணவு வசதிகள் மற்ற அடிப்படை வசதிகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கின்றன?
உணவு வசதி என்பது முற்று முழுதாக இராணுவத்தினால் பொறுப்பேற்கப்பட்டு அவர்களுக்கான உணவுகள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதே போல ஏனைய சுகாதார வசதிகளும் மதுரை மாவட்ட அரசு அதிபரின் நேரடி வழிகாட்டலுக்கு கீழ் அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மக்களுக்கான குறிப்பாக அவர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் மிக விரைவாக தாங்கள் இந்த முகாம்களில் இருந்து வெளியேறி தங்களுக்கான சொந்த இடங்களில் குடியேற வேண்டும் என்று. ஆனால் அவர்களுக்கான சொந்த வீடுகள் அமைப்பதற்கு காலம் எடுக்கும் என்பதனால் தற்போது பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகளை சீராக கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே பாடசாலை மாணவர்களுக்கு அந்த பாடசாலை கட்டிடங்களை கல்வி பெறுவதற்காக வழங்க வேண்டும் என்பதற்காக மதுரை மாவட்ட அரசு அதிபர் அவர்கள் குறிப்பாக இந்த பூனாகலை தமிழ் மகாவித்யாலயத்திற்கு அண்மையில் அமைந்திருக்கிறது மாக்கந்த ஸ்ரீகலை தொழிற்சாலை, அதை தற்போது இயங்காமல் இருக்கிறது. எனவே அந்த தொழிற்சாலையை புனரமைத்து அந்த குடும்பங்களுக்கு தற்காலிக முகாமாக அதனை ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அந்த தொழிற்சாலை தற்போது சீரமைக்கப்பட்டு வருகிறது. நான் நினைக்கின்றேன் வெகு விரைவில் அவர்கள் அந்த தொழிற்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட இருக்கின்றார்கள். அதேபோல
இந்த பகுதியில் மண்சரிவு நடந்து இன்றுடன் 9வது நாளாகிறது. இன்னும் வந்து எத்தனை உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன? மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு துரிதமாக நடந்து வருகின்றன?
இதுவரைக்கும் 9 உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக 2 மலைகளுக்கு இடையில் இருந்த ஒரு பள்ளத்தாக்கில் தான் இந்த லைன் அறைகள் அமைக்கப்பட்டிருந்தது. எனவே மேலிருந்து உடைந்து வந்த மண் அப்படியே முழுமையாக மூடி இருப்பதன் காரணமாக சகதி நிறைந்த மண் மேடாக இதன் இருப்பதன் காரணமாக கீழ் மண்ணை அள்ளுகின்ற பொழுது பெக்கோ இயந்திரங்களை பயன்படுத்தி மண்ணை அள்ளுகின்ற பொழுது மேலிருந்து மண் தொடர்ந்து கீழே வந்து கொண்டிருப்பதனால் இந்த வேலை அதாவது மீட்பு பணியை மிக விரைவாக செய்து கொண்டு செல்வதென்பது இயலாத ஒரு கடினமான காரியமாக இருப்பதனால் குறிப்பாக இந்த மீட்பு பணி என்பது மந்தகதியிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது.
செய்தியாளர் அசோக். இதனிடையே கொஸ்லாந்தை மீரியாபத்திய பிரதேசத்துக்கு இங்கு இன்று சென்றிருந்த இந்திய தூதரகத்தின் துணை தூதர் ஏ நடராஜன் அங்குள்ள மக்களின் குறை நிறைகளை கேட்டறிந்தார். இந்திய துணை தூதர் நடராஜனிடம் அந்த நிலைமைகள் குறித்து பேசினார். மீண்டும் ஜெயபிரகாஷ்.
நான் நிறைய மக்கள்களை சந்திச்சேன் அந்த அதே இடத்துல, அந்த கோசல அந்த இடத்துலயும் கொஞ்சம் ஒரு பாடசாலையில மக்களை வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் துன்பங்கள் எதுவும் கிடையாது, தற்சமயத்துக்கு எந்த விதமான துன்பங்களும் கிடையாது.
இந்த மக்களோடு நீங்கள் பேசி இருக்கிறீர்கள், மக்கள் என்ன சொல்றார்கள்?
மக்கள் என்ன சொல்றாங்கன்னு, அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த அவங்கள வச்சிருக்க அந்த முகாம்கள்ல நல்லா கவனிச்சுக்கிடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. அவங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கும் போது அவங்களுக்கு முக்கியமா தேவைப்படுறது ஒரு பாதுகாப்பான இடம். ஏன்னா மீரியபடா என்ற இடத்துல இருந்து அவங்க அந்த இடத்துல ஆபத்தில் இல்லாம போனவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்கள வந்து அந்த இடத்துக்கு போறதில்லை. அதுக்கு இலங்கை அரசாங்கம் ஏதோ ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கு. மற்ற இடங்கள்ல உள்ளவங்களை வைக்கிறதுக்கு அவங்களை ஒரு இந்த சீதோஷண நிலை சரியானதுக்கு அப்புறம் அவங்களை அவங்கவுங்க வீட்டுகளுக்கு திரும்பி அனுப்புறதா இருக்குது இப்போதைக்கு.
இந்த மலேக பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் வந்து இந்திய வம்சாவளி மக்கள். இந்த மக்களுக்காக இந்திய அரசாங்கத்திடம் இருந்து ஏதாவது குறிப்பாக உதவி திட்டங்கள் எதுவும் வர வாய்ப்பு இருக்கிறதா?
ஆமா, நிச்சயமா இருக்குது. தற்சமயத்துல இலங்கை அரசாங்கம் இந்த மக்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துருக்கு. அதுல சில அத்தியாவசியமான பொருட்களை நாங்களும் வாங்கி கொடுக்கறதா இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஜெனரேட்டர், போர்ட்டபிள் ஜெனரேட்டர்ஸ், அப்புறம் வாட்டர் பவுசர் இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்க வாங்கி கொடுக்கறதா வாங்கி இப்போ சீக்கிரத்துல கொடுக்கறதா இருக்கிறோம். மற்றபடி வீட்டு திட்டத்திலயும் நிறைய பேர் பேசினாங்க. சமீபத்துல இலங்கையில் உள்ள இந்திய தூதுவர் இலங்கை ஜனாதிபதியை சந்தித்து பேசும்போது கூட இதை பத்தி அவர்கள் கலந்துரையாடி இருக்கிறாங்க. அதை பத்தி ஏன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ரொஜெக்ட் மாதிரி இருக்கும், அதை வந்து நாங்க இனிமேல் ஆலோசனை பண்ணி தான் ஏதாவது முடிவு நல்ல முடிவா எடுக்கணும்னு யோசிச்சிருக்கோம்.
இந்த இந்திய உதவி திட்டத்தின் கீழே 4000 வீடுகளை மலையகத்தில் கட்டி கொடுப்பதற்கு ஏற்கனவே உறுதி அளிக்கப்பட்டிருந்தது. இது எந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது?
கீழ்மட்டமான வேலைகள் எல்லாம் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச உடனே கூடிய சீக்கிரத்துல இதனுடைய வேலை இந்த வேலையை ஆரம்பிக்கணும்னு தான் எங்களுடைய ஆசை. இருந்த போதும் சில நேரத்துல தட்பவெப்ப நிலை அது சரியா ஒத்துழைக்கிறது இல்ல. கீழ்மட்ட வேலைகள் துரிதமா நடந்துகிட்டு தான் இருக்காங்க.
இலங்கையில் வந்து தமிழ் மக்கள் நிறைய பிரச்சனைகளோடு வாழ்வதாக ஏற்கனவே இந்தியாவும் அதில் அக்கறை செலுத்தி இருப்பதாக பிரதமர் தொடங்கி இந்திய அரசாங்கம் சொல்லி வருகிறது. குறிப்பாக மலேக தமிழர்கள் வந்து இன்னும் மோசமான பொருளாதார ரீதியில் இன்னும் மோசமான நிலைமையில் இருக்கிறார்கள். இவர்களுடைய நீண்ட கால திட்டத்திற்கு இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திற்கு வந்து ஏதாவது அழுத்தம் கொடுக்கிற வேலைகள் எதுவும் ஈடுபட்டிருக்கிறதா, ஏதாவது அழுத்தம் கொடுக்கிறதா, அல்லது இந்த மக்களுடைய எதிர்காலம் தொடர்பாக ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறதா?
அழுத்தம் கொடுக்கிறோம்னு சொல்ல முடியாது. ஆனா வடகிழக்கு நிறைய இந்த கண்ணோட்டம் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி மலையகத்துல கொடுக்கல வேணும்னா நீங்க சொல்லலாம். ஆனா சமீப காலங்களில் மலையகத்துக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நிறைய செஞ்சுகிட்டு இருக்கிறோம். அத உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், அதை நாங்க நுவரெலியா மாவட்டத்திலே நுவரெலியா டவுன்ல ஒண்ணு, அப்புறம் ஹெல்போடா என்ற டவுன்ல ஒண்ணு, அப்புறம் ஹேட்டன், இந்த மூன்று இந்த நகரங்களிலும் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர் அமைத்து கொடுத்து அது வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. அதுலயும் நிறைய மலையக மாணவர்களும் அதுல கற்று இந்த சொந்த தொழில நிக்கிற அளவுக்கு அது இருக்குது. அப்புறம் ஹேட்டன் பக்கத்துல டிக்கோயா என்ற தோட்டத்துக்குள்ள ஒரு 150 பெட் படுக்கை கொண்ட ஒரு நாங்க ஆஸ்பத்திரி கட்டி இருக்கோம். அந்த ஆஸ்பத்திரியின் கட்டிட வேலை முழுவதுமாக முடிந்து விட்டது. தற்சமயம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அதை நாங்க இப்போ வாங்கி அதை பிக்ஸ் பண்ற நிலைமையில இருந்துகிட்டு இருக்கு. அதுலயும் முக்கியத்துவம் கொடுத்து ஏன்னா இதுல எல்லாம் என்னன்னா அதுல மக்கள் நம்ம மலையக மக்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும், அதே நேரத்துல அவங்களுக்கு சுகாதாரமா இருக்க இந்த மெடிக்கல் அட்டென்ஷன் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மலையகத்திலும் இந்திய அரசாங்கம் இப்பொழுது செய்கிறது.
இந்திய துணை தூதர் ஏ நடராஜன். கல்முனையை அம்பாறையிலிருந்து பிரித்து முஸ்லீம்கள் பெரும்பான்மை மாவட்டமாக ஒரு புதிய மாவட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற முஸ்லீம்களின் கோரிக்கையை இலங்கை அரசு நிராகரித்திருக்கிறது. இந்த நிராகரிப்பை அடுத்து இந்த கோரிக்கையை பல ஆண்டுகளாக எழுப்பி வந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் செயலாளர் நாயகம் ஹசன் அலி அவர்களை தொடர்பு கொண்டு கருத்து கேட்டார் சீவகன்.
இது ஒரு புதிய வேண்டுகோள் அல்ல, மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட அந்த வேண்டுகோள் ஆகும். அந்த நேரத்தில் சந்திரிகா அம்மையார் அரசாங்க காலத்திலேயும் சரி, பின்னர் ரணில் விக்ரமசிங்கோட காலத்தில் நாங்கள் அவங்களோட தேர்தல்கள் சேர்த்து கேட்கின்ற காலத்திலும் சரி, தற்போதைய அரசாங்கத்துடன் நாங்கள் கிழக்கு மாநில சபைக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னரும் சரி, நாங்கள் செய்து கொண்ட உடன்பாடுகளில் அந்த உடன்பாடுகளில் இந்த விஷயம் தொடர்ந்தேர்ச்சியாக உள்ளடக்கப்பட்டிருக்குது. ஆனால் இவங்க ஏதோ நாங்கள் புதுசாக எண்ணத்தை கேட்கிற மாதிரியும் தனி நாடு கேட்கிற மாதிரியும் ஒரு திறமைய இவங்க ஏற்படுத்த பாக்குறாங்க.
இவங்க இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன திடீரென்று?
இது நாட்டை பிரிச்சு கேட்கிறதாக இவங்க சொல்றாங்க. இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னா, இந்த இரண்டு கட்சிகளும் சில உத்தியோகபூர்வமான தளம் அல்ல. அதுல இருக்கிறவங்க அந்த கரையோர மாவட்ட விஷயத்தை இந்த இவங்க இப்போது ஒரு ஒரு கருப்பொருளாக எடுத்துக்கொண்டு இருக்கிறது. காரணம், இவங்க ஒவ்வொரு முஸ்லீமையும் தலிபானாகவும் அல்கைதாவாகவும் தான் பார்க்கறாங்க. பள்ளிவாசல்களே பயங்கரவாதிகளை உருவாக்கும் நிலையம் என்று கூறுகின்றவர்கள் இப்ப இருக்கிறாங்க. இந்த மனநிலை இன்று சில அரசியல்வாதிகளின் தலைக்குள்ளேயும் பூந்து விட்டது. இந்நாட்டில் உள்ள மிக பெருமையான சிங்கள தமிழ் சகோதரர்கள் இன்று இவ்வாறான சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு வரும் பொழுது ஒரு சில அரசியல்வாதிகள் இதை தலைக்குள்ள வச்சு கொண்டு இதை கிண்டிக் கொண்டே இருக்கிறாங்க.
இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறவர் வந்து நாட்டினுடைய பிரதம மந்திரியா இருக்கிறாரு?
பிரதம மந்திரி தான் சொல்லி இருக்கிறார். அவர் எங்கட கட்சியையே அவர் தான் ஆரம்பிச்சு வச்சு என்று சொல்லி இருக்கிறாரு. மற்றது நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேணும், 53 வருடத்துக்கு ஒரு முஸ்லிமையோ அல்லது ஒரு தமிழரையோ அவங்க ஒரு ஒரு கவர்மெண்ட் ஏஜென்டா போட மாட்டாங்க. அது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு சம்பிரதாயம் இந்த நாட்டில் கடைபிடிக்கப்படுது. அங்கு மட்டுமல்ல திருகோணமலையிலேயும் அதான் பிரச்சனை.
உங்களுடைய மக்கள் சம்பந்தமாக தான் இந்த கேள்வியை நான் கேட்க வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக இந்த பிரச்சனையுடைய மறுபக்கமாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள், குறிப்பாக அந்த அம்பாறை என்று வருகின்ற அந்த மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் தற்பொழுது ஒரு கேள்வியை முஸ்லீம் காங்கிரஸை நோக்கி முன்வைப்பதாக தெரிகின்றது. சமூக வலைத்தளங்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஐக்கிய முன்னணிக்கு முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரவு வழங்குகின்ற பொழுது இந்த தனி மாவட்டம் குறித்த விஷயம் ஒரு நிபந்தனையாக வைக்கப்பட்டிருக்கின்றது என்றும், ஆனால் அதனை அவர்கள் நிராகரிக்கின்ற பட்சத்தில் இந்த மாகாண சபை தொடர்பாக முஸ்லீம் காங்கிரசுடைய நடவடிக்கை எப்படி இருக்க போகின்றது இனி என்று ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார்கள்.
நிச்சயமாக மக்கள் தான் அதை தீர்மானிப்பாங்க. ஏனென்றா இப்ப 3 நாளைக்கு முன்பு அட்டாளச்சேனையில் அம்பார மாவட்ட முஸ்லீம் காங்கிரஸ் மாவட்ட குழு கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது இந்த விஷயங்கள் அங்க பேசப்பட்டிருக்குது. மக்கள் மிகவும் கொதிப்போடு இருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயம் நாங்க வேண்டும் என்று எங்களுக்கு தாங்க என்று கேட்ட விஷயம் இல்லை, அவங்க நாங்க தருவோம் என்று புரிந்து கொண்ட விஷயம். 10 வீதமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாவட்டத்தில் நாங்க பெரும்பான்மையாக இருந்தா என்ன? அதுலேயும் அவங்க வந்து அவங்களோட ஆக்களை வச்சுக்கொண்டு அந்த ஆதிக்கத்தை செஞ்சு கொண்டு விஷயங்களை செஞ்சாலும் பரவாயில்ல. எங்கிற முக்கியமான விஷயங்களை இழுத்தடிக்கிறதும் பின் போடுறதும் அதுக்கு அந்த மக்களை மிச்சம் கஷ்டப்படுத்துற வேலையை செஞ்சு கொண்டிருந்தா அவங்க பொறுத்திருக்க மாட்டாங்க.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைமைச் செயலாளர் ஹசன் அலி இலங்கை கண்ணோட்டம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மன்னார் மாவட்டத்தில் இலங்கை கடற்படையால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிராமம் ஒன்றின் கிராமவாசிகளுக்கு மாற்றிடங்கள் தருவது குறித்த பிரச்சினை பற்றி விவாதிக்க மன்னார் ஆயர் ராயப்ப ஜோசப், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் நேற்று பாதுகாப்புச் செயலர் கோட்டாபய ராஜபக்சேவை சந்தித்தனர். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமேற்கே மன்னார் மாவட்டம் முசலி பிரதேசத்தில் கடற்படையினர் நிலை கொண்டுள்ள முள்ளிக்குளம் கிராம மக்களுக்கு அரசாங்கம் ஒப்புக்கொண்டபடி அவர்கள் வேறு இடத்தில் வாழ்வதற்குரிய அடிப்படை வசதிகள் அனைத்தையும் செய்து தர வேண்டும் என்று மன்னார் ஆயர் ராயப்ப ஜோசப் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச அவர்களிடம் நேரடியாக கோரியிருக்கின்றார். மன்னார் ஆயர் ராயப்ப ஜோசப் அவர்கள் நேற்று மாலை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச அவர்களை கொழும்பில் சந்தித்து இதுகுறித்து பேச்சுக்கள் நடத்திய இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. முள்ளிக்குளம் பிரதேசத்திற்கு கார்டினால் மல்கம் ரஞ்சித் அவர்களுடன் விஜயம் செய்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் அந்த கிராமத்து மக்களின் வாழ்க்கை தேவைகள் குறித்து விவரமாக கேட்டறிந்து 30க்கும் மேற்பட்ட விடயங்கள் உடனடியாக செய்து கொடுக்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார். எனினும் இவ்வாறு உறுதியளிக்கப்பட்டு 2 வருடங்கள் கழிந்துள்ள போதிலும் அரசு அதிகாரிகள் இவ்விடயத்தில் உரிய கவனம் செலுத்தவில்லை என தெரிவித்து இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரை சந்தித்து கலந்துரையாட விரும்புவதாக மன்னார் ஆயர் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து மன்னார் ஆயருக்கும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கும் இடையில் நேற்றைய தினம் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. இந்த சந்திப்பின் போது என்ன விடயங்கள் பேசப்பட்டன என்று மன்னார் ஆயவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
ஒரு 5 விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு. 10 விஷயங்களுக்கு மேல ஒண்ணும் செய்யப்படாமல் இருக்கின்றது. அது எப்படியாக மக்கள் காட்டுக்களை இந்த மலைகளையும் தண்ணீர்களையும் ஆபத்து மத்தியில கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை தள்ளி கரைச்சி போட்டு அவர்கள் சொகுசாக மக்களுடைய வீடுகளையும் அவருடைய வசதிகளையும் அவர்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. உலகத்துறதுக்கு நியாயமற்ற செயலா இருக்கிறது, உங்களுக்கு இரக்கம் இல்லையான்னு நான் பல முறை கேட்டும் அவர்களுக்கு அது ஈடுபடவில்லை. ஆனா கடைசியில இவர்கிட்ட போயிருக்கிறேன், அவர் அந்த விஷயங்கள் அதையும் பார்த்து விட்டு திரும்பவும் நான் சொன்ன நீங்க திரும்பி கூட்டம் வச்சு ஒவ்வொரு அதிகாரி நேர அட்டவணை குறித்து அந்த நேர அட்டவணை இந்த வேலையை செய்து முடிக்க வேணும் சொல்லி புது கிராமம் ஒரு 6-7 மாதத்துக்குள்ள முடிக்கப்பட வேணும், உருவாக்கப்பட்டு விட வேணும் சொல்லி நான் எல்லா வசதிகளோடும் செய்து கொடுக்கப்பட வேணும் சொல்லி நான் கேட்டுக்கொண்டு வருவதாக சொல்லியிருக்கேன். ஆனா அது எப்படி நடக்கும் எங்களுக்கு தெரியாது. இன்னும்
1000 வரை நீங்க சொன்னீங்க 35 விஷயங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டு 5 விஷயம் மாத்திரம் தான் செய்யப்பட்டிருக்கு, 30 விஷயங்கள் செய்யப்பட இல்லை என்று. இதுல முக்கியமாக நீங்கள் என்ன விஷயங்கள் அந்த மக்களுக்காக கோரி இருக்கிறீங்க?
மக்களுக்காக கோரியிருக்கிற விஷயம் வந்து வீடு கட்டி தர வேணும். எல்லா வீடுகளையும் எல்லா வசதியிலும் எடுத்துட்டாங்க, வீடு கட்டி தர வேணும். மற்றது மீன் பிடிக்கிற உபகரணங்கள்லாம் அபகரிக்கப்பட்டது, போட் தர வேணும். மற்றது கமாவும் செய்கிற வேலைகள், கமம் செய்யறதுக்கு காணி திருத்தி கொடுக்கப்பட்டு குடம் புனரமைக்கப்பட்டு குளம் கொடுக்க வேண்டும். 3 வாழ்வாதாரங்களை கொண்ட வசதியை தான் நான் கேட்டினாங்கள். அது 3 செய்யப்படாம இருக்கு
என்றார் மன்னார் ஆயர் ராயப்ப ஜோசப் அவர்கள்.
பவனியாவிலிருந்து மாணிக்க வாசகம். திருகோணமலை குச்சவெளி பிரதேசத்தில் தமிழ் விவசாயிகள் விவசாயம் செய்ய இருந்த தடைகளை நீக்கி விவசாய செய்கைகளில் ஈடுபட அனுமதிக்குமாறு கிழக்கு மாகாண காணி அமைச்சர் விமல வீர திசநாயக்க அதிகாரிகளை பணித்திருக்கிறார். இதுகுறித்து மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
போருக்கு பின்னர் தென்னை மரவாடி பகுதியில் தமிழர்கள் மீள குடியேறியுள்ள போதிலும் தங்களது விவசாய நிலங்களின் உரிமைகள் தொடர்பில் தொடர்ந்தும் பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றார்கள். ஏற்கனவே வேளாண்மை செய்கையில் ஈடுபட்டிருந்த பெரும்பான்மை இனத்தவர்களும் அந்த நிலங்களுக்கு உரிமை கோருவதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக ஆராய்வதற்காக காணி அமைச்சர் பிமலவீர திசாநாயக்காவினால் அவரது அமைச்சில் அதிகாரிகள் மட்டத்திலான விசேட கூட்டம் ஒன்றும் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் சி தண்டாயுத பாணியும் கலந்து கொண்டார்.
அங்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்பது 70ஆம் ஆண்டுக்கு முற்பட கொடுத்த காணி அனுமதி பத்திரங்கள் 129. அந்த 129 வயது காணி அனுமதி பத்திரங்களுக்கு உரிய விவசாயிகளுக்கு அவர்களுக்குரிய அவருடைய இந்த காணியில் விவசாயம் செய்வதற்கு எந்த விதமான தடங்களும் இருக்கக்கூடாது. அது அவர்களுக்கு அதிலே உள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு அவர்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்றும், அந்த காணிகள் தொடர்பாக ஆக்கிரமித்து விவசாயம் செய்பவர்களுடைய பிரச்சனைகள் நீடிக்குமாக இருந்தால் அது தொடர்பாக போலீசுக்கு அறிவித்து அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் உருவாகியது. இன்னமொரு விடயம், கடந்த வருடம் 2013ஆம் ஆண்டு தென்னமரவாடி கிராம விவசாயிகள் 31 பேருக்கு புதிய காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்தன. அந்த காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்ட முறை பிழையானது என்று மாகாண காணி ஆணையாளர் கூறுகின்றார். அதை மாகாண காணி அமைச்சரும் ஆதரித்து அவரும் அந்த 31 விவசாயிகளுடைய காணி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். அவ்வாறு காணி வழங்கப்பட்டதில் முறைகள் பிழை என்று சொல்லினால் அது கவனமாக ஆராயப்பட வேண்டும் என்று நாங்கள் அதனை எதிர்த்தோம்
என்று கூறிய கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் சி தண்டாயுதபாணி, பழைய காணி உரிமை பத்திரங்கள் தொடர்பான பிரச்சினைக்கு இந்த கூட்டத்தில் தீர்வு காணப்பட்டாலும் புதிதாக வழங்கப்பட்ட காணி உரிமை பத்திரங்கள் தொடர்பான பிரச்சினைக்கு இந்த கூட்டத்தில் தீர்வு கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடியுமா என்பது தொடர்பாக இலங்கை உச்சநீதிமன்றம் வழங்கும் ஆலோசனைக்கு தேர்தல் ஆணையர் கட்டுப்பட வேண்டியதில்லை என்று இலங்கை உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்த செய்திக்குறிப்புடன் கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார்.
3வது முறையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியுமா என ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள வேண்டுகோள் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் எந்தவொரு தீர்ப்பை வழங்கினாலும் தேர்தல்கள் ஆணையாளர் அதற்கு கட்டுப்பட்டு செயற்பட வேண்டிய அவசியம் ஏற்பட மாட்டாதென ஜனநாயகத்தை காக்கும் வழக்கறிஞர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியினால் உச்சநீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ள வேண்டுகோள் சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்த போதே அந்த சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் லால் விஜயநாயக்க இதனை தெரிவித்தார்.
එතුමා ඉල්ලනා උපදේශ 129 වෙනි වගන් ව්‍යවස්ථාව යටතේ හරි ඒ උපදේශ පිළිපදින්න කවුරුත් බැඳිලා නැහැ කියන්නේ ඒක ඒක එහෙම මේ නඩුවක තීන්දුවක් නෙවෙයි.
அரசியல் யாப்பின் 129வது பிரிவுக்கமைய ஜனாதிபதிக்கு உச்ச நீதிமன்றத்திடமிருந்து ஆலோசனையொன்றை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்த வழக்கறிஞர் விஜயநாயக்க இவ்வாறு வழங்கப்படும் ஆலோசனை ஒரு நீதிமன்ற தீர்ப்பு அல்ல என்றும் தெரிவித்தார். இது உச்ச நீதிமன்றத்தினால் ஜனாதிபதிக்கு வழங்கப்படும் தனிப்பட்ட ஒரு ஆலோசனை மாத்திரமே என்று தெரிவித்த அவர் அதனை மீறும் நபர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றச்சாட்டுகளை சுமத்த முடியாதென்றும் தெரிவித்தார். எனவே ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஆலோசனைக்கு கட்டுப்பட்டு செயற்பட தேர்தல்கள் ஆணையாளரோ இல்லாவிட்டால் எந்த ஒரு அரசு அதிகாரிக்கோ அதிகாரங்கள் இல்லை என்பதே எமது கருத்து என்று தெரிவித்தார் வழக்கறிஞர் லால் விஜயநாயக்க. ஆயினும் இது சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்துள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் டாக்டர் பிரதிபா மகநாமஹேவா உச்ச நீதிமன்றத்தினால் வழங்கப்படும் ஆலோசனைக்கு அமைய செயற்படுவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இருப்பதாக தெரிவித்தார். அரசியல் யாப்பின் 129வது பிரிவுக்கமைய உச்ச நீதிமன்றத்தினால் வழங்கப்படும் தீர்மானம் ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் கூட அதனை அமல்படுத்துவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இருக்கின்றது. எனவே தற்போதைய ஜனாதிபதிக்கு தனது 2வது பதவி காலத்தில் 4 ஆண்டுகள் பூர்த்தியான பின்பு ஜனாதிபதி தேர்தலொன்றை அழைக்க முடியுமென்றோ இல்லாவிட்டால் தற்போதைய ஜனாதிபதிக்கு 3வது முறையாகவும் போட்டியிட முடியுமென்றோ உச்சநீதிமன்றம் ஆலோசனையொன்றை வழங்கினால் அந்த ஆலோசனைக்கு அமைய தேர்தல் நடத்தப்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் குழுக்களுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்று தேர்தல்கள் ஆணையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியுமென்றும் தெரிவித்தார் டாக்டர் பிரதிபா மகநாமஹேவா.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. இந்தியாதான் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்துக்களை பதிவிடுபவர்களின் சில கருத்துக்களை நீக்குமாறு அந்த நிறுவனத்தை அதிகம் கோரும் நாடாக இருக்கிறது என்ற தகவல் அந்த நிறுவனத்தால் தரப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியாவில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கைகள் அதிகரித்து வரும் அதே நேரம் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பகிரப்படும் தகவல்களை கட்டுப்படுத்த இந்திய அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிகளும் அதிகரித்து வருகின்றன. இந்த 2014 முதல் 6 மட்டும் இந்திய அரசாங்கத்தின் கோரிக்கைகளை ஏற்று கிட்டத்தட்ட 5000 தகவல்களை ஃபேஸ்புக் பயன்பாட்டாளர்கள் அணுகுவதிலிருந்து ஃபேஸ்புக் தடை விதித்துள்ளது. ஃபேஸ்புக் நிறுவனத்திடம் பல அரசாங்கங்கள் இவ்வகையான கட்டுப்பாடு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தாலும் அமெரிக்காவை அடுத்து இந்தியாவிடமிருந்துதான் அதிக அளவிலான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் 10 கோடிக்கும் அதிகமான ஃபேஸ்புக் பயன்பாட்டாளர்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளின் கோரிக்கைகளின் அடிப்படையிலும் கணினி தொடர்பான அவசர நிலை குழுவின் கோரிக்கைகளின் அடிப்படையிலும் தான் இந்த கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஃபேஸ்புக் துணை பொது வழக்கறிஞர் கிறிஸ் சாண்டர்பி தெரிவித்துள்ளார். ஒரு குறிப்பிட்ட மதத்தை அல்லது அரசாங்கத்தை விமர்சனம் செய்த தகவல்களை கட்டுப்படுத்ததான் பெரும்பாலான கோரிக்கைகள் இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் சமீபத்திய காலங்களில் சில சமூக வலைதளங்களின் மூலமும் கை தொலைபேசிகளின் மூலமும் பல வன்முறை தூண்டும் வெறுப்புடைய கருத்துக்கள் வெளியாகி வருவதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் விசாகப்பட்டினத்தை தாக்கிய ஹுத்ஹுத் புயல் கெட்ட மனிதர்களை அழித்ததில் தான் மகிழ்ச்சி அடைவதாக ஃபேஸ்புக்கில் கருத்து தெரிவித்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அமைதியை நிலைநிறுத்த எந்தவொரு அரசாங்கமும் மேற்கொள்ளும் இதுபோன்ற சில கட்டுப்பாட்டு முயற்சிகள் நியாயமானவை என்றாலும் அது ஒருவரது கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் விதத்தில் அமையக்கூடாது என்று கூறுகிறார் சமூக ஊடக நிபுணரும் செய்தியாளருமான மாதவன் நாராயணன்.
பேச்சு சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தோடு சேர்ந்தது. ஆனா இந்த இணையம் வந்ததுலேருந்தும் பொதுவாக சோசியல் மீடியா வந்ததுலேருந்தும் இதை பத்தி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகிவிட்டது. ஏனால் பொதுவாக உலகத்தில் எல்லா இடத்திலுமே பேச்சு சுதந்திரம் என்றால் அரசியல் ரீதியில் உள்ள பேச்சு சுதந்திரமும் சாமானியர்களுக்குள்ள பேச்சு சுதந்திரம் பத்தி தான் பொதுவாக நம்ம கணக்கிடுறோம். ஆனா கூடவே இனவெறிய தூண்ற பேச்சோ அல்லது பெண்களை விட தகாத முறையில் அவர்களை பத்தி பேசுறதோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் தேசிய பாதுகாப்பு நேஷனல் செக்யூரிட்டி சொல்லுவாங்க அது அதை பாதிக்கிறது பேச்சையும் பொதுவாக அரசாங்கங்கள் விரும்புறதில்லை. அதுல சட்டங்களும் உண்டு, இந்தியாவில் அதை பத்தி குறிப்பாகவே சட்டம் உண்டு. ஆனால் அரசியல் எதிரிகளுக்கு பேச்சை கட்டுப்படுத்தும் வகையில் இணையத்தை ஏதாவது ஒரு விதத்தில் அரசாங்கம் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறதா என்பதுதான் கேள்வி. எந்த அளவுக்கு அரசாங்கம் நேர்மைய பாதுகாப்புக்காகவோ அல்லது மானபங்கப்படுத்த முடியப்படுத்தும்படியே பேச்சு கட்டுப்படுத்தி இருக்கிறது என்பதையும் அல்லது அரசியல் ரீதியில இதை ஒரு சாக்கு சொல்லி அரசியல் ரீதியில எதிரிகளுக்கு அகெயின்ஸ்டா பண்ணிருக்காங்களான்னு ஒரு மாதிரி கவனிக்க வேண்டிய விஷயம். அதை வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி சொல்லுவாங்க. இதுல ஒரு வந்து தடுத்து நிறுவதிலும் ஒரு நாணயம் இருக்கிறதா என்று கவனிச்சு பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம் ஏதாவது ஒரு கோட்பாடு கொண்டுதான் நல்லா இருக்கும்
என்றார் சமூக ஊடக நிபுணரும் செய்தியாளருமான மாதவன் நாராயணன்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. தமிழகத்தில் நடந்ததாக கூறப்படும் கிரானைட் மற்றும் மணல் குவாரி முறைகேடுகள் குறித்த தமிழக அரசின் விசாரணை பற்றிய அரசாணையை தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பித்தது. இதுகுறித்து செய்தியை வழங்குகிறார் சென்னையிலிருந்து செய்தியாளர் முரளிதரன்.
ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தலைமையில் கனிம வள முறைகேடு குறித்து விசாரிக்க அனுமதி அளிக்கும் அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு இன்று சமர்ப்பித்துள்ளது. முன்னதாக தமிழகம் முழுவதும் நடைபெற்ற கனிம வள முறைகேடு குறித்து விசாரணை நடத்த ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தலைமையில் குழு அமைக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிராபிக் ராமசாமி என்பவர் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இதையடுத்து தமிழகம் முழுவதும் நடக்கும் கனிம வள முறைகேடு குறித்து சகாயம் விசாரித்து 2 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பான தமிழக அரசின் மேல் முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் 4 நாட்களுக்குள் இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமென கடந்த அக்டோபர் 28 அன்று உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில் 4 நாட்களுக்குள் சகாயம் நியமனம் குறித்த நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்று கூறி தமிழக அரசின் மீது டிராபிக் ராமசாமி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது கனிம வள முறைகேடு குறித்து விசாரிக்க சகாயம் நியமிக்கப்பட்டிருப்பது தொடர்பான அரசாணையை தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் சோமயாஜி தாக்கல் செய்தார். அப்போது தமிழக அரசின் ஆணையில் கிரானைட் முறைகேடு தொடர்பாக விசாரிப்பதற்கான உத்தரவு மட்டுமே இடப்பட்டிருப்பதாகவும், தமிழகம் முழுவதும் நடந்த கனிம வள முறைகேடு குறித்து விசாரிக்க உத்தரவிட வேண்டுமென டிராபிக் ராமசாமியின் வழக்கறிஞர் கோரினார். ஆனால் தற்போதைய வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்றும், இதில் வேறு விவகாரங்கள் குறித்து உத்தரவிட முடியாது என்றும் கூறிய நீதிபதிகள், வேண்டுமானால் மனுதாரர் இது தொடர்பாக புதிதாக மனு தாக்கல் செய்யலாம் என்று கூறினார். இதையடுத்து டிராபிக் ராமசாமி தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது.
சென்னையிலிருந்து முரளிதரன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் விமல் சொக்கநாதன்.
காசாவுக்கு போய்கொண்டிருந்த கப்பல் மீது இஸ்ரேலிய கமாண்டோக்கள் தாக்குதல் நடத்தியது பற்றி தாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை என்று அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் கூறியிருக்கிறார். லிபியாவில் கடந்த ஜூன் மாதம் நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தல்கள் செல்லுபடியாக மாட்டா என்று லிபியாவின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.